ஞாயிறுசிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, குணமாக்க முடியாத ஒரு நோயுடன் பிறந்த ஜெரமியின் உடலும் மனமும் வளர்ச்சியில் குன்றியிருந்தன. அவனது வாழ்நாட்கள் எண்ணப்பட்டிருந்தன. 12 வயதான ஜெரமி 6 வயது குழந்தைகளோடு படித்து வந்தான். வகுப்பு நடக்கும்போது சில நேரங்களில் கத்துவான். அபூர்வமாக ஒரு சில நேரங்களில் அவன் தெளிவாக பேசுவான். உடலின் பல செயல்பாடுகள் அவன் கட்டுப்பாட்டில் இல்லாததால் வகுப்பில் சங்கடமான சூழல்கள் எழுந்தன. வகுப்பின் ஆசிரியர் டாரிஸ் பொறுமை இழந்தார். ஜெரமியின் பெற்றோரை பள்ளிக்கு அழைத்து அவர்கள் மகனை ஒரு சிறப்பு பள்ளியில் சேர்க்கும்படி அவர் கூறியபோது அவர்கள் இருவரும் கண்கலங்கி நின்றனர். அவர்கள் வாழ்ந்த பகுதியில் சிறப்பு பள்ளிகள் ஏதும் இல்லை என்றும், ஜெரமிக்கு அந்த பள்ளி மிகவும் பழகிப்போய்விட்டதால் அவனை அங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றுவது அவனை மிகவும் பாதிக்கும் என்றும் அந்த பெற்றோர்கள் கூறியபோது, ஆசிரியர் அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களைக் கண்டு அரைமனதோடு ஏற்றுக்கொண்டார். உயிர்ப்பு திருநாள் நெருங்கி வந்தபோது ஆசிரியர் டாரிஸ் அவர்கள் இயேசுவின் மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை குழந்தைகளுக்கு விளக்கி கூறினார். பின்னர் வகுப்பிலிருந்த 19 குழந்தைகளிடமும் ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் முட்டையை கொடுத்தார். புது வாழ்வை குறிக்கும் ஏதாவது ஒரு அடையாளத்தை அந்த முட்டையில் போட்டு அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். ஜெரமி பிளாஸ்டிக் முட்டையை வாங்கியபோது ஒன்றும் பேசவில்லை. தான் சொன்னது அவனுக்கு விளங்கியிருக்குமா என்று ஆசிரியர் டாரிஸ் குழம்பி நின்றார். அடுத்த நாள் ஆசிரியர் வகுப்பிற்கு வந்ததும் அவரது மேஜை மீது 19 முட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவர் முதல் முட்டையை எடுத்து பார்த்தபோது அதில் ஒரு சின்ன பூ வைக்கப்பட்டிருந்தது. புது வாழ்வுக்கு பூத்திருக்கும் மலர் ஒரு அழகிய அடையாளம் என்று கூறிய ஆசிரியர் அந்த முட்டையை கொண்டு வந்த சிறுமியை பாராட்டினார். அடுத்த முட்டைக்குள் ஒரு பிளாஸ்டிக் வண்ணத்து பூச்சி இருந்தது. கூட்டுப்புழுவிலிருந்து அழகாக வெளியேறும் வண்ணத்து பூச்சி புது வாழ்வுக்கு தகுந்த அடையாளம் என்று ஆசிரியர் அடுத்த சிறுமியையும் பாராட்டினார். 3வது முட்டையை எடுத்த ஆசிரியர் திகைத்து நின்றார். அந்த முட்டையில் எதுவும் இல்லை, காலியாக இருந்தது. அதை கொணர்ந்தது ஜெரமியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கணித்தார். தான் சொன்னதை ஜெரமி சரியாக புரிந்து கொள்ளாததால் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணி ஆசிரியர் டாரிஸ் அந்த முட்டையை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்ததை எடுக்கச் சென்றார். அப்போது சிறுவன் ஜெரமி தன் கையை உயர்த்தி, மிஸ், என்னுடைய முட்டையை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே என்று சொன்னான். ஜெரமி, உன் முட்டையில் எதுவுமே இல்லையே, என்ன சொல்வது என்று ஆசிரியர் கேட்டபோது, மிஸ், இயேசுவின் கல்லறை காலியாகத்தானே இருந்தது என்று சிறுவன் ஜெரமி சொன்னான். இதை கேட்ட ஆசிரியர் அதிர்ந்து போனார். வகுப்பில் அமைதி நிலவியது. ஜெரமி தொடர்ந்து, இயேசு கொல்லப்பட்டார், ஆனால் அவரது தந்தை அவரை உயிர்ப்பித்தார், எனவே கல்லறை காலியானது என்று தெளிவாக கூறினார். ஆசிரியர் டோரிஸின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. 3 மாதங்கள் சென்றன. சிறுவன் ஜெரமி இறைவனடி சேர்ந்தான். அவனை வைத்திருந்த அந்த பெட்டிக்கு மேல் 19 முட்டைகள் வைக்கப்பட்டன. அவை அனைத்தும் ஒன்றுமில்லாமல் காலியாக இருந்தன. அன்பு இதயங்களே, உயிர்ப்பு திருநாளை நெருங்கி வந்துள்ளோம். இந்த வேளையில் கல்லறை காலியாகும், நமது வாழ்வு தொடரும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தும் ஒரு நற்செய்தியை இன்று நாம் கேட்கின்றோம். இயேசு லாசரை கல்லறையிலிருந்து உயிருடன் எழுப்பும் புதுமையை யோவான் நற்செய்தி 11 பிரிவிலிருந்து இன்று நாம் நற்செய்தியாக பெறுகின்றோம்.
உயிர்கள் பிரியும், உடல்கள் அழியும், உயிரேயனை நீ பிரியாதே.
அன்பு இதயங்களே, இயேசு லாசரை உயிர்ப்பிக்கும் புதுமை அவர் ஆற்றிய புதுமைகளிலேயே மிக புகழ்பெற்ற புதுமையாக கருதப்படுகின்றது. இறந்த ஒருவரின் ஆன்மா அவருடன் கல்லறையில் 3 நாட்கள் இருக்கும். 3 நாள் அந்த ஆன்மா உடலிலிருந்து நிரந்தரமாக பிரிந்துவிடும். அதன் பின்னர் அந்த உடல் அழுகிப்போக ஆரம்பிக்கும். இதுவே யூதர்கள் மத்தியில் நிலவி வந்த நம்பிக்கை. லாசர் இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. எனவே அவரது உடல் அழிய ஆரம்பித்திருக்கும். அந்த நேரத்தில் இயேசு அங்கு வந்து சேர்ந்தார். தாமதமாக வந்த இயேசுவை கண்டு மார்த்தா, மரியா என்ற இரு சகோதரிகளும் ஒரு வகையில் ஆறுதல் அடைந்தாலும்,
ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டார்
என்ற தங்கள் ஆதங்கத்தையும் ஏக்கத்தையும் அவர்கள் சொல்கின்றனர். அன்பு இதயங்களே, வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளில் இறைவன் தாமதிப்பதாக எத்தனை முறை நாம் உணர்ந்திருக்கின்றோம். எதிர்பார்க்கும் நேரத்தில், எதிர்பார்க்கும் விதத்தில், எதிர்பார்க்கும் இடத்தில் கடவுள் வருவதில்லை. எதிர்பாராத வகையில் நம் வாழ்வில் நுழைவதுதான் கடவுளின் அழகு. தாமதமாக வந்த இயேசுவிடம் தன் ஆதங்கத்தை கூறிய மார்த்தா உடனேயே இயேசுவின் மீது தான் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் எடுத்துரைத்தார்.
ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார்.
அன்பு இதயங்களே, மார்த்தாவின் இந்த நம்பிக்கை அவருக்கு பின் வந்த பல கோடி மக்களுக்கு வழிகாட்டியது. இயேசு லாசரை கல்லறையிலிருந்து எழுப்பிய இந்த புதுமை ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்த ஆதி கிறிஸ்தவர்களது நம்பிக்கையை வளர்ப்பதற்கு பெரிதும் உதவியது என்று விவிலிய ஆய்வாளர்களும் திரு அவை வரலாற்று அறிஞர்களும் சொல்கின்றனர். ஆதி கிறிஸ்தவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை நாம் அறிவோம். அடுத்த நாள், அடுத்த மணி நேரம் உயிரோடு இருப்போமா என்ற கேள்வி இவர்கள் கழுத்தை சுற்றிய ஒரு கருநாகத்தை போல் எப்போதும் இவர்களை நெருக்கிக் கொண்டே இருந்தது. இறந்து புதையுண்ட தங்களையும் தங்கள் திரு அவையையும் இறைவன் உயிரோடு வெளியே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையை வளர்க்க இயேசு லாசரை உயிருடன் கொணர்ந்த இந்த புதுமை உதவியது. அன்பு நெஞ்சங்களே, இதே எண்ணங்களை இன்றைய முதல் வாசகமும் நமக்கு சொல்கின்றது. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார் என்று எசேக்கியல் இறைவாக்கினர் கூறுகின்றார்.
தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகின்றேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள்.
வாழ்வும் நீயே, வழியும் நீயே, எந்த துணையாய் வருவாயா? உயிரும் நீயே, உள்ளமும் நீயே, என்றும் எனக்குள் இருப்பாயா? இயேசுவே, 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 இயேசுவே.
உயிரற்ற பிணமோ, உருவும் உணர்வுமற்ற களிமண்ணோ எதுவாக இருந்தாலும் சரி, கடவுள் கைப்பட்டால் அவை புதுமைகளாக மாறும். ஆனால் இந்த புதுமையை நிகழ்த்த கடவுள் நம் ஒத்துழைப்பை விரும்புகின்றார்.
இப்போது கூட,
அதாவது நம்பிக்கையற்ற இந்த சூழலிலும் கூட,
நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும்
என்று மார்த்தா கூறிய அந்த நம்பிக்கை வரிகளில் இந்த ஒத்துழைப்பு ஆரம்பமானது. இயேசு இதே நம்பிக்கையை, ஒத்துழைப்பை லாசர் கல்லறையை சுற்றி நின்றவர்களிடமும் உருவாக்க நினைத்தார். எனவே அவர் மூன்று கட்டளைகள் இடுகின்றார். முதல் கட்டளை அங்கிருந்த யூதர்களுக்கு, கல்லறை வாயிலை மூடியிருக்கும் கல்லை அகற்றுங்கள். இது இயேசு வழங்கிய முதல் கட்டளை. கல்லே அகன்று போ என்று இயேசு சொல்லியிருந்தால், ஏன் நினைத்திருந்தாலே போதும், அந்த கல் அகன்று போயிருக்கும். இயேசு தன் வல்லமையால் கல்லறையின் கல்லை அகற்றியிருந்தால் சூழ இருந்தவர்கள் அவரை இன்னும் அதிகம் நம்பியிருப்பார்கள். இந்த புதுமைக்கு இன்னும் அதிக மெருகு கூடியிருக்கும். இப்படி எண்ணத் தோன்றுகின்றது நமக்கு. அன்பு இதயங்களே, இயேசுவின் எண்ணங்களுக்கும் நமது எண்ணங்களுக்கும் அதுதான் வேறுபாடு. தன் வலிமையை, கடவுள் தன்மையை காட்சி பொருளாக்க இயேசு புதுமைகள் செய்யவில்லை. புதுமைகளின் வழியே மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் உண்டாக்க வேண்டும் என்பதே அவர் எண்ணம். அந்த கல்லறையை சுற்றி நின்றவர்கள் நான்காம் நாளில் ஒன்றும் நடக்காது என்ற அவநம்பிக்கையோடு அங்கு வந்தவர்கள். இயேசு அவர்களது அவநம்பிக்கையை உடைக்க விரும்பினார். நான்கு நாட்கள் என்ன, 4000 ஆண்டுகள் ஆனாலும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை இயேசு அவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். கல்லறையிலிருந்து லாசரை உயிரோடு எழுப்ப அந்த மக்களுக்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கல்லறை கல்லை அகற்றும் சக்தி அவர்களுக்கு உண்டு என்று இயேசுவுக்கு தெரியும். எனவே மனிதர்களால் முடிந்தவற்றை மனிதர்களே செய்யட்டும் என்று இயேசு கல்லறை வாயிலை மூடியிருக்கும் கல்லை அகற்றுங்கள் என்ற கட்டளையை தருகின்றார். அன்பு இதயங்களே, கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்துவதில் மற்றொரு பிரச்சனை இருந்தது. அதை மார்த்தா நேரடியாகவே இயேசுவிடம் கூறுகின்றார். 4 நாட்கள் ஆகிவிட்டன, நாற்றம் எடுக்குமே என்பதுதான் பிரச்சனை. மார்த்தா இறந்த காலத்தில் வாழ்ந்தார். இயேசு அவரை நிகழ்காலத்திற்கு எதிர்காலத்திற்கு அழைத்தார். அன்பு இதயங்களை இறந்த காலம் அழிந்து அழுகி நாற்றம் எடுக்கும். அங்கேயே இருப்பது நல்லது அல்ல. அந்த இறந்த காலத்தை மூடியிருப்பது பெரும் கல்லானாலும் அது ஒரு மலையே ஆனாலும் சரி, அதை அகற்றிவிட்டு அடுத்த அடி எடுத்து வைக்க இயேசு நம்மை அழைக்கின்றார். என தருமை அன்புள்ளங்களே, இயேசு கொடுத்த இரண்டாவது கட்டளை லாசருக்கு, லாசரே வெளியே வா. இறந்த பிணமாய் கட்டுண்டு கிடந்த லாசர் இயேசுவின் குரலை கேட்டு கட்டுகளோடு வெளியே வந்தார். எல்லாம் முடிந்து விட்டது, அழிந்து விட்டது என்று புதைக்கப்பட்டுள்ள நம் கனவுகளும் கடவுளின் குரல் கேட்டால் மீண்டும் உயிர் பெறும். இறைவனின் குரல் கேட்டும் கல்லறைகளில் தங்களையே மூடிக்கொள்ளும் பலரை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கலாம். அல்லது அவ்விதம் கல்லறைகளில் நம்மை நாமே புதைத்து கொண்ட நேரங்களை இப்போது நினைத்து பார்க்கலாம். அன்பு இதயங்களே, புகழ்பெற்ற ரோமைய கவிஞர் வெர்ஜில் ஓர் அரசனை பற்றி கூறும் கதை இது. இந்த அரசர் பல பயங்கரமான சித்திரவதைகளை கண்டுபிடித்தவர். அந்த சித்திரவதைகளில் ஒன்று என்ன தெரியுமா? மரண தண்டனை பெற்ற குற்றவாளியை ஒரு பிணத்தோடு கட்டி விடுவார்கள். அதுவும் முகத்துக்கு நேர் முகம் வைத்து குற்றவாளியையும் பிணத்தையும் கட்டி ஓர் இருண்ட குகையில் தள்ளிவிடுவார்கள். இதற்கு மேல் அன்புள்ளங்களே, இந்த தண்டனையை நான் விவரிக்க விரும்பவில்லை. அதிர்ச்சியூட்டும் அருவறுப்பூட்டும் இந்த சித்திரவதையை நம்மில் பலர் நமக்கே கொடுத்து கொள்கின்றோம். அன்பு இதயங்களே, இறந்த காலம் பழைய காயங்கள் என்ற பிணங்களை சுமந்து வாழும் எத்தனை பேரை நாம் அறிவோம். அல்லது எத்தனை முறை இதுபோல் பிணங்களுடன் இருளில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். நாமாகவே நமக்கு விதித்து கொண்ட இந்த சித்திரவதைகளிலிருந்து, இந்த இருளான கல்லறைகளிலிருந்து வெளியே வாருங்கள் என்று இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நம்மை அழைக்கின்றார். என தருமை அன்புள்ளங்களே, வெளியே வரும் லாசரை கண்டதும் இயேசு மீண்டும் மக்களுக்கு தரும் மூன்றாவது கட்டளை என்ன? கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். உயிர் பெற்று வந்துள்ள லாசரால் தன் கட்டுகளை தானே அவிழ்த்து கொள்ள முடியாது. அந்த நல்ல காரியத்தை அவரை சுற்றி இருப்பவர்களே செய்ய முடியும். அன்பு இதயங்களே, இறந்த கால காயங்களை சுமந்து இறந்து கொண்டிருக்கும் நம்மை கல்லறைகளிலிருந்து இறைவன் வெளிக்கொணர வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுவோம். கல்லறைகளை விட்டு வெளியேறும் பலரது கட்டுகளை அவிழ்த்து அவர்களை விடுவிக்கும் பணியில் இன்னும் நாம் ஆர்வமாய் ஈடுபடவும் இறை அருளை இறைஞ்சுவோம்.
வாழ்வின் பொருளாய் தெரிகின்றாய், வாழ்வின் பாதையாய் விரிகின்றாய், பயணம் முழுவதும் தொடர்கின்றாய், பலன கொடைகள் பொழிகின்றாய். வாழும் நீயே, வழியும் நீயே, எந்தன் துணையாய் வருவாயா? உயிரும் நீயே, உள்ளமும் நீயே, என்றும் எனக்குள் இருப்பாயா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.